வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், நேச மகனென்று நித்தம் சொல்லணும், நேச மகனென்று நித்தம் சொல்லணும், வேகமே மகிமையின் வேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே, வேகமே மகிமையின் வேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இம்பட்டுக்கும் எங்களை கொண்டு வந்தவர், வாடம் திறக்கட்டமா, நேச மகன் என்று நீ சொல்ல வேண்டும், நீ சொல்ல வேண்டும், நீ சொல்ல வேண்டும், எங்களை பார்த்து நீ சொல்ல வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழவும் வளரவும் எங்களுக்கு பலந்தான். உண்மையாய் உமை தேடி உத்தமமாய் உமக்கென்று வாழ்ந்து சுத்த இருதயத்தோடு உம்மை தொழுது கொள்ளவும் உம்முடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு பலம் தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா, மன்றாடுகிறோம். எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் உமக்கு வெளிச்சம் ஐயா, ஒன்றும் உமக்கு மறைவாக இல்லை. கர்த்தாவே, எங்களை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய நாமம் எங்கள் வாழ்விலே சபையிலே பரிசுத்தப்படட்டும் என்று நான் மன்றாடுகிறேன், மன்றாடுகிறேன், மன்றாடுகிறேன். பரிசுத்தாவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு போதிக்கிறவரே, கற்றுத் தருகிறவரே, எங்களுக்கு போதியுங்கப்பா. தேவ வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே வல்லமையான மாற்றங்களை திருப்பங்களை கொண்டு வரட்டும் என்று மன்றாடு. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். செய்திக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும். இந்த புக்கம் யோசுவா சாப்டர் 7:1. எல்லாரும் எடுத்துக் கொள்வோம். யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிய கேட்போம்.
இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்தில் சீராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது.
திருப்பப்படுகிற
இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள்.
புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகப்படினார்.
எப்படி எனில் யூதா கோத்திரத்தை சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம்
விட்டது. சரி, வாசித்த வேறு பகுதியிலே ஒரு மனிதனால் நடந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர் சாபத்தீடானதிலே கர்த்தருக்கு துரோகப்படினார்கள். ஒரு மனிதன் பாவம் செய்தார். ஆனால் வேதம் சொல்றது, இஸ்ரவேலர் சாபத்தீடானதிலே கர்த்தருக்கு துரோகப்படினார்கள். எப்படி எனில்
யூதா கோத்திரத்தில் சேராகுடைய குமாரனாகிய
யூதா கோத்திரத்தில் இருக்கிற சேரா, அதுக்கு பிறகு
சப்தியின் மகன் கர்மீகுக்கு பிறந்த ஆகான் என்பவன்.
பரம்பரையே சொல்லுது வேதம். வேதத்தில் இருக்கு ஒரு தனி சிறப்பு. ஒரு மனிதனுடைய பேதை தனி எடுக்காது. பெரும்பாலும் தகப்பனுடைய
பேரையும் சேர்த்து சொல்லும். இது வேதத்தில் இருக்க ஒரு தனிப்பெரும் சிறப்பா வாடுடைய லாபத்துக்கு பயப்பட்டாலும் சரி. ஒரு மனிதன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தான், அதனால ஏற்பட்ட விளைவு குறித்துதான் கத்தர் சித்தமரா இந்த நாளில் ஒரு சுருக்குமாய் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டருக்குள்ள வருபுறேன். சரி, எரிகோ நகரத்தில் நடந்த காரியம், எரிகோவை ஜெயித்தார்கள், எரிகோவை பிடித்தார்கள். ஆனால் எரிகோவை ஜெயித்த பிற்பாடு நடந்த சம்பவத்தை வேதன் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. சோ நடந்தது என்ன? எரிகோ பிடிபட்ட போது ஆகார் என்பவன் சாபத்தீடானவைகளை எடுத்து ஒழித்துக் கொண்டார். அப்படி அவன் எடுத்து ஒழித்துக் கொண்டதால் ஏற்பட்ட விளைவுகள், கன்சிக்வன்சஸ், விளைவுகள் பயங்கரமாக காணப்படும். அது குறித்து தான் நாடு சித்தமாக இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம். சரி, இந்த எரிகோ நகரத்தை குறித்து சற்று வாசித்து படித்து பார்த்தேன். உலகத்தில் இருக்கிற மிக பழமை வாய்ந்த நகரங்களில இதுவும் ஒன்று சொல்றாங்க. பூர்வீக பட்டணம், அதன் சிறப்பு என்னவென்றால் அதன் மதில்களாகும். உயர்ந்த மதில்கள், மிக பலம் வாய்ந்த கோட்டை. அந்த நாட்களிலே ஆகாய மார்க்கமான தாக்குதல் இல்லாதபடியால் நகரங்களுக்கு, பட்டணங்களுக்கு பாதுகாப்பாக உயர்ந்த மதில்களையும் கோபுரங்களையும் கட்டி வைப்பார்கள் என்பது நாம் வேதத்தில் அறிந்த காரியம். அப்படியே எரிகோ நகரை சுற்றியும் மதில்கள் இருந்தது. அந்த மதில்கள் அந்த பட்டணத்துக்கு மிகவும் பாதுகாப்பானதாக இருந்தது. சோ யோர்தானை கடந்து, யோர்தானை கடந்து கானானுக்குள்ள வந்தபோது அவர்களுக்கு முன்னுக்கு நின்றது எரிகோ மதின் சுவர்கள். சோ இவர்கள் இதை தகர்த்தாதான், இந்த கோட்டையை கைப்பற்றினால்தான் தேவன் அவர்களுக்கு கொடுத்த பாலும் தேரும் கோடுகிற தேசத்திலே அவர்கள் போய் சேர முடியும். சோ யோர்தானை வெற்றிகரமாக கடந்தார். ஆண்டவர் செய்த அற்புதத்தினால் யோர்தான் நதி பிளந்து தரையாக இருக்க அவர்கள் கால் நடையாவல் தேவ ஜனங்கள் வீர் நடை போட்டு யோர்தானை கடந்து இப்போ வந்த உடனே அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது எரிகோ நகரத்தின் சிவர்களா. சோ இந்த சிவர்களில் இருக்கிற, இந்த சிவர்ல இருக்க பதில் இருக்கிற சிறப்பு என்னவென்றால் இந்த பதில் உயரம் கிட்டத்தட்ட 30 அடி உயரத்திலும் அதன் அகலம் 20 அடி. கொஞ்சம் கட்டினா நேற்று வெளியில சென்னைக்குள்ளால 30 அடி உயரம் பண்ணா ஒரு அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் பண்ணி எங்கள் வீட்டுக்கு பண்ண இருக்கிற அந்த மாடி கட்டங்களை பார்த்து யோசித்தேன். சோ 30 அடி உயரம் என்றால் கட்டடத்தை இதுக்கு மேலே போருக்கு அவ்வளவு உயரமான பதில், அதன் அகலம் 20 அடி. ஆகவேதான் ராகாப் என்கின்ற வேசியின் வீடு அதன் மேலே இருந்ததுன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு வீடு கட்டத்தக்க அகலத்தில் அந்த மதில் இருந்தது. அவை எவ்வளவு பலம் வாய்ந்த மதில் என்பதை குறித்து நான் சற்று கற்பனை பார்க்கணும். சோ 30 அடி உயரத்தில் 20 அடி அகலத்தில் இருந்த அந்த மதிலை, அந்த சுவரை தகர்த்து எரிகோவை கைப்பற்றுவது என்பது இலகுவான காரியம் அல்ல. ஆகவே தேவஜனங்கள் யோர்தானை கடந்து வந்த உடனே அவர்களுக்கு முன்பாக நின்றது எரிகோ மதில்களின் சுவராக. ஆகவே தேவஜனம் இதை கைப்பற்றினால் ஒழிய அவர்கள் முன்னேறுவது முடியாத காரியம். நம்ம வாசிப்போம், இப்ப திருப்பிக் கொள்ளுங்க 6வது அதிகாரம் 6வது வசனத்தை இப்ப வாசி. 6வது அதிகாரம் 6வது வசனம்.
எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது.
எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக என்ன செய்தது?
அடைக்கப்பட்டிருந்தது.
அவர்கள் முன்னேற முடியாது. நகரம் பூட்டப்பட்டாயிற்று, பட்டணம் அடைக்கப்பட்டாயிற்று, கோட்டை பூட்டப்பட்டாயிற்று. அப்ப தேவ ஜனங்கள் அதை கடந்து போக முடியாது, அதை தாண்டி போக முடியாது. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எரிகோ அடைக்கப்பட்டிருக்கிறது, போக முடியாதபடி, முன்னேற முடியாதபடி. நான் யோசித்து பார்த்தேன், தேவ ஜனங்கள், தேவன் அவர்கள் மத்தியிலே இருக்கிறார் என்ற நீங்க இதா நீங்கள் யோசிங்க. தேவ ஜனம் லிட்டரலாக தேவனுடைய பிரசன்னம் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் ஊன கண்களாலே பார்க்கத்தக்கதாக லிட்டரலாக வெளிப்படையாக தேவன் அவர்கள் மத்தியிலே இருக்கிறார். தேவன் அவர்கள் மத்தியிலே இருந்தாலும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தாலும் தேவ பிரசன்னம் கூட இருந்தாலும் அவர்கள் பல தடைகளை தாண்டி செல்ல வேண்டி இருப்பதை நாம் மறக்கக்கூடாது. அவர்களோடு கூட இருந்தார், தேவனுடைய வாக்குத்தத்தமும் அவர்களோடு இருந்தது, தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. இவைகள் இருந்தாலும் பல தடைகளை தாண்டித்தான் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லிட்டார் என்று இலகுவாக டைரக்டாக கானானுக்குள் அவர்களால் போக முடியும். இதற்கு அவர்களுடைய கீழ்ப்படியாமையும் அவர்கள் செய்த காரியங்களும் அது ஒரு பக்கம் இருக்க, நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், தேவ ஜனங்களாக இருந்தாலும் தேவன் வாக்கு தத்துவப்படி இருந்தாலும் அவர்கள் பல தடைகளை தாண்டி செல்ல வேண்டியிருந்தது. சோ இப்ப எரிகோ அடைபட்டிருக்கு. சோ அதற்கு முன்பாக யோர்தான் நதியை அவர்கள் தாண்டி வேண்டியிருந்தது. அதற்கு முன்பாக சில ராஜாக்களை அவர்கள் ஓக் என்பவனையும் சீகோன் என்கின்ற ராஜாவையும் எமோரியரை அவர்கள் ஜெயிக்க வேண்டியிருந்தது. அமலேக்கியர் வந்து அவர்களை இடைமறித்திருக்கிறார்கள். சோ இப்படி பல தடைகள் அவர்களுக்கு வந்திருக்கிறது. சோ இப்படியான தடைகளை அவர்கள் தாண்டித்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டியிருந்தது. சோ இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால், தேவன் நம்மோடு இருந்தாலும், தேவன் சில காரியங்களை நமக்கு வாக்கு பண்ணி இருந்தாலும், அவைகளை நாம் அடைவது தடைகள் இல்லாமல் இருக்காது. சோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆவிக்குரிய வாழ்விலே பல தடைகளை அவர்கள் தாண்டித்தான் செல்ல வேண்டியது. தனிப்பட்ட விதத்திலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பல தடைகளை தாண்டித்தான் தாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியிருக்குது. அது வேதனையாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், மனுஷனால் வருகிற நெருக்கடிகளாக இருக்கலாம், மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம், பிசாசின் கண்ணிகளாக இருக்கலாம், பல தடைகளை தாண்டித்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியிருக்கிறது. சோ ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து சொல்லும் பொழுது எனக்கு வெளிப்படுத்துற விசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது, சாத்தானே ஆண்டவர் நிரந்தரமாக எரிகிற அக்னி கடலிலே தள்ளின பிற்பாடு அடுத்து நடக்க போற சம்பவம் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இதை நீங்க வெளிப்படுத்த விஷய விரிவாதம் அதிகாரத்தில் பார்க்கலாம், த வைட் ரோட் ஜட்ஜ்மெண்ட். சோ சாத்தானை நிரந்தரமாக ஆண்டவர் அக்னி கடலில் தள்ளின பிற்பாடு அவருடைய கதை முடியுது. சோ அதற்கு பிற்பாடு நடக்க போற சம்பவம் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பாகும். சோ இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் மரித்தோர் எல்லாரும் உயர்ந்தெழுப்பார். சோ மரணமும் பாதாளமும் தண்ணீர் உள்ளவைகளை ஒப்புவிக்குவார் தேவனிடத்தில். சமுத்திரத்தில் தண்ணீரில் இருக்கிற சமுத்திரமும் மரித்தவர்களை தேவனிடத்தில் ஒப்புவிக்குவார். சோ அப்ப என்ன நடக்குதா, ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். சோ ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் எங்கே போவார்கள், சாத்தான் இருக்கிற அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். ஆகவே நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. எதற்காக எழுதப்படுகிறது, நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதற்கு நம்முடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. ஆனால் எழுதப்பட்டிருக்கிற நம்முடைய பெயர்களை எவராலும் அழிக்க முடியாது, அகற்றவும் முடியாது, எந்த பிசாசினாலும் எடுக்கவும் முடியாது. ஆனால் நீங்களாக அதை அகற்ற முடியும். நான் சொல்றது நல்ல விளைவுகள். ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசுவினாலே எழுதப்பட்டிருக்கிற நம்முடைய பெயரை எந்த பிசாசினாலும் கிறுக்க முடியாது, அகற்ற முடியாது, அழிக்கும். ஆனால் நாம அந்த பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எடுக்க முடியும். ஒரு கட்டத்தில் போசே சொல்றாரு, நீர் எழுதின உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று. அது ஆண்டவர் அப்படி செய்யல. சோ நான் சொல்லுவார் என்னவென்றால், நாம ஜீவ புஸ்தகத்தை எழுதின பெயரை எப்படி தெரியுமோ, நாம் ஜீவனுள்ள தேவனை விட்டு பின்வாங்கி போகும் பொழுது, அல்லது பாவத்துக்கு நம்மை விட்டு கொடுத்து தேவனை மறந்து நாம் வாழும் பொழுது, அல்லது தேவனை நாம் மறுதளிக்கும் பொழுது நம்முடைய பேரை நாமாகவே ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுகிறோம், எழுதி போடுகிறோம். மற்றபடி எந்த பிசாசினாலும் ஆண்டவர் எழுதின நம்முடைய பேரை அழிக்கவோ அகற்றவோ முடியவே முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாடும். ஆகவே வரப்போகிற வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உயிர்த்தெழுந்து தேவனுடைய ராஜ்ய பிரவேசிக்க தகுதியுள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகும். சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தடைகள் வராமல் இல்லை. சோ அப்படி இருக்கணும் இருந்தா பிசாசு இந்த உலகத்தில் இல்லாம இருக்கணும். சோ ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் நெருக்கடிகள் வருவதற்கு இடம் உண்டு, வேதனைகள் வர இடம் உண்டு, கஷ்டங்கள் துன்பங்கள் வர இடம் உண்டு. ஆகவேதான் அப்போ நான் பார்க்கிறோம், பல உபத்திரவங்களின் பலியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவும் சொல்லி அப்போஸ்தலர்கள் சீஷர்களுக்கு புத்தி சொல்லி அவருடைய மனதை திடப்படுத்தான் சொல்லி எழுதப்பட்டது. சோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. இஸ்தே எனிபடிக்கு யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு உபத்திரவமே இல்லை, நெருக்கடியே இல்லை, பாடுகளே இல்லையே அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? அப்படி நாம் சொல்லுவோமாக இருந்தால் நாம் ஒரு வித்தியாசமான மனிதர்களாக இருக்கணும். ஆகவே உண்மையான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள், நெருக்கடிகள், பாடுகள், தடைகள், கஷ்டங்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் நாம் அவைகளை மேற்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். சோ தடைகளை சத்துரு போடுகிற கண்ணிகளை கண்டு நாம பின்வாங்க கூட. சோ ஆண்டவுடைய பலத்திலே, தேவன் நமக்கு தருகிற பலத்திலே, தேவ ஆவியானவர் நமக்கு தருகிற பலத்திலே நாம் அவைகளை தாண்டி நாம் தைரியமாக முன்னேறணும். எதற்காக? நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற பரம காணானாகிய பரலோக ராஜ்யத்தை நாம் சென்றடைய நாம் என்ன செய்யணும்? முன்னேறணும், பின்னேற கூடாது, முன்னேறணும். அது என்ன வேதனை இருந்தால், ஆகவேதான் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், 84 சங்கீதத்திலே, உம்மிலே பலங்கொள்ளுகிற மனுஷர்களும் தங்கள் இருதயத்திலே செவ்வையான வழிகையும் கொண்டிருக்கிறவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கையும் உருவ நடந்து அதையும் நீரூட்டாக்கிக் கொள்கிறார்கள், அதையும் வசப்படுத்திக் கொள்கிறார்கள், அதையும் ஆசீர்வாதமாக்கிக் கொள்கிறார்கள். தேவனிலே பலங்கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகள் அழுகையின் பள்ளத்தாக்கையும் உருவ நடந்து அவைகளையும் தாண்டி, அழுகையின் பள்ளத்தாக்குகளை உருவ நடந்து அவையையும் தாண்டி அவர்கள் முன்னேறார்கள். மட்டுமில்ல, அவைகளை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்கிறார்கள், அவைகளை தங்களுக்கு ஆசீர்வாதமாக்கிக் கொள்கிறார்கள். சோ தேவோட பிள்ளைகள் தடைகளை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. அவைகளை ஒரு சவாலாக நாம் எடுத்து சத்தியத்திலே நாம் நின்று தேவ ஆவியானவர் தருகிற பலத்திலே நாம் முன்னேற வேண்டும். அதுதான் ஆண்டவர் வரும் போறார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் பல நேரங்களில் நமக்கு படிப்பிக்கிறார், நம்மை பழக்குவிக்கிறார். கூட்டினால் 44 சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். எனக்கு அருமானவர்களே, தேவ ஜனங்கள் பல யுத்தங்களை செய்ய வேண்டியிருந்தது, தேவ ஜனங்கள் பல தடைகளை தாண்ட வேண்டியிருந்தது, தேவ ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக போராட வேண்டியிருந்தது. அவை அதுபோல நமும் பல தடைகளை தாண்ட வேண்டியிருக்கிறது, சத்துருக்கு விரோதமாக போராட வேண்டியிருக்கிறது. ஆனால் நம்முடைய போராட்டம் மாமிசத்திலும் இரத்தத்திலும் அல்ல என்று எபேசியர் 6 தெளிவாய் நாம் வாசிக்கிறோம். சோ நம்முடைய போராட்டம் இரத்தத்தோடும் மாமிசத்தோடும் அல்ல, அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆகவே உலகத்தவர்கள் போல நாமும் இரத்தத்திலும் மாமிசத்திலும் மனுஷிக்கு பிரகாரமாக நாம் காரியங்களை அணுகுவமாக இருந்தால் நாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல, மாமிசத்துக்குரியவர்கள் சொல்லி நாம் மறக்கக்கூடாது. எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, சோ எரிகோ அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது சொல்லி வேதம் சொல்றது. அதை வாசிக்கிறது வசனத்தை வாசித்துபடி,
இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை.
ஒருவரும் உள்ளே போகவும் இல்லை, ஒருவரும் வெளியே வரவும் இல்லை. கதவு பூட்டியாச்சு. அந்த நாளிலே கோட்டை தாழ்பால்கள் வந்து அது மிகவும் பலம் உள்ளதாக இருக்கும். இந்த பலகைகளிலே அல்ல, அவைகள் இரும்பினாலே வெண்கடுங்கினாலே கூட்டத்தால் கதவுகளை செய்திருப்பார். அவை எதிரி உள்ளே வராதபடி அதன் கதவுகள் மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கும், பட்டணத்தின் கதவு. சோ இப்ப எரிகோ நகர் தேவ ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறது. இப்ப நடக்கிறது என்ன? நடக்கிற காரியத்தை நாம் வாசித்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக. சோ எரிகோ நகரத்தை கைப்பற்ற தேவன் மகுத்த யுத்த வியூகம் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எரிகோ நகரத்தை எப்படி கைப்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் தன் ஜனங்களுக்கு யுத்த வியூகம் வகுத்து கொடுத்தார். ஒரு ஆயுதத்தை கூட பயன்படுத்தாமல் தேவ ஜனங்கள் வெற்றி கொண்டார். சில சொல்ற ஒரு குறிப்பில் நான் பார்த்தேன், இது ஒரு பெரிய பட்டணம் இல்லை, கிட்டத்தட்ட 3 மைல்கள் என்று சொல்கிறார். ஆகவேதான் அவர்கள் ஒரே நாளிலே 7 தடவை அந்த பட்டணத்தை சுத்தக்கூடியதா இருந்தது. சோ ஆண்டவர் எரிகோவை கைப்பற்றுவதற்கு சொன்ன காரணம் என்ன, காரியம் என்ன? 6 நாள் யுத்த ஜனங்கள் எல்லாரும் எரிகோ பட்டணத்தை சுத்தி வரும். ஆசாரியர்கள் பெட்டி உடன்படிக்கையை பெட்டியை கொண்டு போக வேண்டும். எக்காலம் ஊதன் கொஞ்சம் சிந்திங்க, இவரோட மைந்த வேற எங்கேயும் விடாதீங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நகரம் மதில் சூழ்ந்திருக்குது, அந்த நகரத்தை சுற்றி யுத்த ஜனங்கள் ஆயுதங்களோடு யுத்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க, சுத்தி வாராங்க. ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா, ஒரு வார்த்தை ஒருவரும் பேசக்கூடாது. யோசுவா சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லும் வரை நீங்க ஒரு வார்த்தை ஒருவரும் பேசக்கூடாது, மௌன மௌனமாக இருங்க. சோ 6 நாள் 6 தடவை நகரத்தை சுத்தி யுத்த ஜனங்களால் யாரும் நடக்க வேண்டும். பெட்டி அதுக்கு முன்பாக ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். சோ பெட்டிக்கு முன்பாக ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகிறார்கள், யுத்த ஜனங்கள் எல்லாரும் சுத்தி வாரார். இப்ப கொஞ்சம் யோசிங்க, இதை பார்த்தா ஒரு என்ன நினைப்பார், இவங்களுக்கு என்ன நடந்தது, யோசிக்க இடம் இருக்கல. ஒரு பட்டணம் மூடி இருக்குது, மது சூழ்ந்த ஒரு பட்டணம், கதவெல்லாம் பூடி இருக்குது. பட்டணத்தை சுத்தி 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 6 நாள் நடக்கிறாங்க, ஒரு சத்தமும் இல்லை, தனியே எக்கால சத்தம் பெட்டிக்கு முன்பாக, வேற ஒரு சத்தமும் இல்லை. இதை பார்த்தா இவங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இடம் இருக்கு இல்லையா. சுத்தி சுத்தி வாரான், நகரத்தை சுத்தி 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 நடக்கிறான், ஒரு சத்தம் இல்லை. 7ஆம் நாள் 7 தடவை சுத்தணும். யுத்த வீரர் அனைவரும் பட்டணத்தை சுத்தி 7ஆம் நாள் 7 தடவை சுத்தணும். இதுதான் ஆண்டவர் கொடுத்த யுத்த வியூகம். நான் சொல்றேன் கேளுங்க, 7ஆம் நாள் 7 தடவை பட்டணத்தை சுத்தி நடந்தபோது மதில்கள் என்ன செய்தது, இடிந்து விழுந்ததுன்னு சொல்லும். சோ இந்த மதில்கள் இடிந்து உள்புறமாக விழுந்திருக்கு, வெளிப்புறமாக விழுந்திருந்தா இவைகள் மேல விழுந்திருக்கு. சோ இந்த மதில்கள் இடிந்து உட்புறமாக விழுந்திருக்கு. சோ விழுந்த போது அவர்கள் உட்பிரவேசித்து எல்லோரும் ஆடு மாடு ஆண்டு சொன்னாரு, இது சாபத்தீடான பட்டணம், அதை கொடுத்து பிறகு சொல்றேன், இதுல ஒன்றை நீங்க எடுக்கக்கூடாது. ஆகவே மதில் இடிந்து விழுந்த போது உள்ளே பிரவேசித்து எல்லோரையும் சங்காரம் பண்ண. கவனிங்க, இந்த மதில் இடிந்து விழுந்ததுக்கு அடிப்படை காரணம் என்ன, அவருடைய முழுமையான கீழ்ப்படிவும் அவருடைய முழுமையான விசுவாசமும் தான். ஆகவேதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நாம வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே அவர்கள் எரிகோ மதில்களை வீழ்த்தினார்கள் சொன்னார். என கரிமானவர்களே, 6 நாள் ஆண்டு சொன்னார் பட்டணத்தை சுத்த, ஒருவனாவது ஏன் பட்டணத்தை சுத்தணும் என்று கேட்கிறது, ஏனென்றால் விசுவாசம் கேள்வி கேட்காது. ஏன் எதற்கெல்லாம் விசுவாசம் கேள்வி கேட்காது, நியாயம் கதைச்சு கொண்டிருக்காது. விசுவாசம் இந்த மனுஷ புத்தியிலே தேவ வார்த்தைகளை வச்சு சிந்திக்காது, உடனே அது கீழ்ப்படி. அதான் நான் உங்களுக்கு முந்தைய சொல்றேன் கேளுங்க, உலகத்தின் காரியங்களை முதலாவது யோசித்து பிற்பாடு உள்ளே எடுக்க, ஆனா தேவனுடைய வார்த்தைகளை முதலாவது உள்ளே எடுங்க, அதுக்கு பிறகு யோசிங்க. நான் சொல்றது பிள்ளைகள், உலகம் எதை சொன்னாலும் அது சரியா பிழையா, அது நன்மையா, அது ஏற்றதா, அது தேவ வசனத்துக்கு ஏற்றதாக இருக்க, முதலாவது யோசிங்க. யோசித்த பிற்பாடு அதை உள்ளெடுங்க. ஆனா தேவனுடைய வார்த்தைகளை முதலாவது உள்ளே எடுத்துட்டு பிற்பாடு நாம் அதை யோசிக்கணும். இதை குறித்து தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது, நானே நல்ல மெய்ப்பன், நீங்கள் என்னுடைய ஆடுகள் என்று சொல்றாரு. சோ நாம் தேவனுடைய ஆடுகள் தான் என்றால் தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே உள்ளே ஏற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்ட பிற்பாடு நாம் கேட்ட வார்த்தை சரி இன்றைக்கு நாம் தேவனுடைய செய்தியை கேட்கிறோமே. இப்ப நாம முதலாவது தேவனுடைய வார்த்தையை உள்ளே எடுத்துட்டு பிற்பாடு நாம உட்கார்ந்திருந்து நாம் கேட்ட வார்த்தைகளை திரும்ப நாம தியானிக்கிறது, திரும்ப நாம சிந்திக்கிறது. ரியல்ஷி உண்மையான ஆடு அப்படி இருக்கும் பாருங்க. நம்ம நாட்டில் ஆடுகளை பார்த்தா அது பச்சை புல்லுள்ள இடங்களில் போய் நல்லா மேயும், நல்லா சாப்பிடும், நல்லா தின்னு தின்னுட்டு வசதியான ஒரு இடத்துல போய் அது படுத்து கிடந்து அந்த வாயை போட்டு ஆட்டி அசைச்சு அது இறமுக்கிறத பார்க்கறதே ஒரு அதே ஒரு தனி ரகமாக. வேற எந்த ஒரு மிருகத்துக்கு இந்த சாயல் கிடையாது. ஆனா இந்த ஆடு மாத்திரம் அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால் சாப்பிட்டத போய் இருந்து பிற்பாடின செய்யும், அது சாப்பிட திரும்ப திரும்ப ஆகவே உலகம் சொல்ற காரியத்தை உடனே ஏற்றுக்கொள்ளாதீங்க. நாம் புறாக்களை போல கபடப்பட்டவர்களாக இருக்கணும், அதே நேரத்தில் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் இருக்கணும். ஆகவே உலகத்தின் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ளும்படி அவசியம் இல்லை, அவைகள் சரிதானா என்பதை நாம் நிதானித்து பிற்பாடு ஏற்றுக்கொள்ள. ஆனா தேவனுடைய வார்த்தையும் முதலாவது நாம் ஏற்றுக்கொள். ஏன் எதற்கென்றெல்லாம் நாம கேள்விக்கொள்ள விசுவாசம் ஒருபோது ஏன் எதற்கெல்லாம் கேட்கறது. சுத்தண்டா சுத்து, நட வேண்டாம் நட, வேற என்னது என்ன சுத்தனா வெறிக்கும் என்ன மதிலடிஞ்சு விழுந்துருமா. ஏன் சுத்தனும் இப்படியெல்லாம் இப்ப யோசிக்கிறது. அதானே இந்த பெரிய மதுல இவ்வளவு பெரிய மதுல சுத்தி என்ன நடக்க போகுது, விடியுமோ விழுமோ தப்புமோ நடக்குமோ, இப்படியெல்லாம் அவனுக்கு ஒரு கேள்வியும் கேட்கல. ஆண்டவர் சொன்ன சுத்து, வேற கதை இல்ல, சுத்தனா சுத்த வேண்டியது. உலகத்தின் பார்வைக்கு பைத்தியம் போல தோணும், உலகத்தின் பார்வைக்கு கேலி போல தோணும், உலகத்தின் பார்வைக்கு முட்டாள்தனம் போல தோணும். ஆனால் விசுவாசம் தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படியும் பாரு. So we have to obey to the word of God. அறகுறையாக அல்ல, முழுமையாக தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும், விசுவாசிக்கணும். ஆபிரகாமுடைய வாழ்வில் இதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. ஆபிரகாமே எஸ் லார்ட், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் விட்டு விட்டு நான் சொல்ற இடத்துக்கு போ. அவன் ஏன் எதற்கு எப்படி எங்கே என்றெல்லாம் கேள்வியே கேளு. அவன் சொன்ன வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்தான். ஆண்டவுடைய வசனத்தை விசுவாசித்தான், ஆண்டவுடைய வார்த்தையை உடனடியாக கீழ்ப்படிந்தான் பார். சோ நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தார். ஹலோ, விசுவாசத்தினாலே நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருந்தால் நாமும் ஆபிரகாமை போல தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாய் விசுவாசிப்போம், முழுவதுமாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். என்னங்க இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான், அடிப்படை பிரச்சனை அதுதான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனை என்ன தெரியுமோ, தேவனுடைய வசனத்தை நாம வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை நாம கேட்கிறோம், தேவனுடைய வார்த்தையை படிக்கிறோம், ஆனா தேவனுடைய வசனத்துக்கு முழுவதுமாக நாம கீழ்ப்படுகிறது இல்லை. நமக்கு சத்தியம் தெரியும், நமக்கு வேதம் தெரியும், நமக்கு வசனம் தெரியும், ஆனா காரியம் நமக்கு தெரிந்திருக்க தேவனுடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படுகிறது இல்ல, அந்த வசனத்தை விசுவாசிக்கிறது இல்ல. ஆகவேதான் உலகத்தோடு நாம ஒத்த போகிறோம். விசுவாசிக்கும் வேதம் தெரியும் நல்ல, நம்ம பார்க்க அவனுக்கு தெரியும், ஆனா தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படியும். அவ்வாறாக கீழ்ப்படிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிழச்சி கஷ்டம் கொடுப்பான். நான் ஆண்டவுடைய வசனத்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன், தேவோட வசனத்தை விசுவாசிக்கிறேன், என் வாழ்வில் இப்படி போராட்டம் இருக்குது என்ன அப்படி என்றெல்லாம் சொல்லியிருந்தது. எனக்கு அறிவான தேவோட பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளுக்கும் தடைகள் உண்டுதான், போராட்டம் உண்டுதான். ஆனா தேவோட பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களை கற்றுக்கொண்டு தைரியமாக முன்னேறி தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்க பரம காணான பரம ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பரலோகம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது, சத்தியம்தான். தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற சத்தியம் தான். ஆனா நம்முடைய வாழ்வில் பிரச்சனை இல்லாம இல்ல, தடைகள் இல்லாமல் இல்ல, நெருக்கடி வராம இல்ல, அவைகளை நாம் தாண்டி தேவட ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய வேதம் தெளிவாகவே தேவட நமக்கு போதிச்சிருக்கு. சுத்தன்றாரு சுத்துற, ஆறு தடவை ஆறு நாள் தொடர்ந்து சுத்தோ சுத்தோன்னு சுத்துறான். கிட்டத்தட்ட 600,000 மோர் தான் 6 lakh, 600,000 அதிகமான யுத்த வீரர் ஆயுதங்களோடு பட்டணத்தை சுத்துறாங்க பாரு. ஏன் சுத்துறான், தேவன் சொன்ன என்ன நடக்க போன்னு தெரியாது. சுத்த சொன்னாலும் சுத்துறான், ஆனா உலகத்தின் பார்வைக்கு பைத்தியம் போல தோணுது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதன் ரகசியம் தெரியும். பாரு, ஆறு நாள் ஆறு தடம் சுத்துறாங்க, ஏழாம் நாளோ ஏழு தடம், ஒரே நாளில் ஏழு தடவை சுத்து. ஏழாவது தடவை சுத்தின போது யோசுவா சொன்னார், ஆர்ப்பரியங்கள் சொல்லி, ஆர்ப்பரியங்கள் சொன்ன உடனே தேவ ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். அந்த சத்தத்தை கேட்ட உடனே உயர்ந்த மதில்கள், பலம் வாய்ந்த மதில்கள் தான் படபட படபடன்று அப்படியே இடிந்து விழுந்தது. பாரு, தேவ ஜனங்களுக்கு திறக்கிறது வழி. தேவன் ஜனங்களுக்கு, தன் ஜனங்களுக்கு வழியை திறந்து கொடுத்தார். தேவன் ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். தேவன் பகுத்த வியூகம் ஒருபோதும் தோக்காது. பாரு, எரிகோ நகரத்தை எப்படி கைப்பற்றினார்கள்? விசுவாசம், பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எரிகோ நகரத்தை எக்கால ஊதியே வீழ்த்தினார்கள். ஒரு ஆயுதத்தையும் பாவிக்கலை, ஒருத்தன் கூட பட்டயம் எடுக்கல, எந்த ஒரு ஆயுதத்தையும் பாவிக்கல, எந்த ஒரு காரியம் செய்யல. எக்கால தனிய எக்கால மூதனாக எக்கால ஊதியே எரிகோ நகரை வீழ்த்தி தேவ ஜனங்கள் தங்கள் சத்துருக்கள் மேலே ஜெயம் எடுத்தாங்க சொல்லி நான் பார்க்கிறேன். சரி, இப்ப வெற்றி பிரவாகம், இவ்வளவு பெரிய வதுகள் இடிந்து வீழ்ந்து தேவ ஜனங்கள் இலகுவாக தங்கள் சத்துருக்களை மேற்கொண்டார். பெரிய மகிழ்ச்சி, தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவனுடைய கரம் செயல்படுகிறது, சத்துருக்கள் நமக்கு முன்பாக பலியாகிறார்கள், வல்லமையானவர் மகிமையான காரியங்களை செய்கிறார்கள், பெரிய மகிழ்ச்சி. ஆனால் அதன் நடுவே நடந்த ஒரு துக்கமான துயரமான சம்பவத்தை தான் நாம் பார்க்க போறோம். ஆண்டவர் இந்த நகரத்தை கைப்பற்ற முதல் சொன்ன காரியம் என்றால், நான் சொல்றதெல்லாம் கவனி, சோ டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட் ஹியர் அண்ட் தேர், யூ ஆர் சிட்டிங் பிஃபோர் தி லார்ட், வி ஆர் ஹியரிங் தி வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைகள் தான் நமது வாழ்விலே விசுவாசத்தை வளர்க்கும். வரும் நாட்களிலும் வருகிற சோதனைகளுக்கு தப்பித்துக் கொள்ள தேவனுடைய வார்த்தை நமக்கு வழிகாட்டும். தேவன் நமக்கு வகை காட்டுவார். இந்த நகரத்தை அவர்கள் கைப்பற்றுவதற்கு முதல் ஆண்டவர் சில நிபந்தனைகளை வைத்தார். என்ன சொன்னார் சொல்லி அதை குறித்து நாம் கொஞ்சம் பார்த்து பின்பாடு கடந்து போவதற்குமே படிங்க யோசுவாவின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் 17-18-19 படி கொஞ்சம் கவனமா பாருங்க. அந்த வசனத்தை தயவு செய்து நான் சொல்ல போற முக்கியமான காரியங்கள் இதுதான் அதுல இருக்கும். தயவு செய்து கவனமா பாருங்க. யோசுவா ஆறாம் அதிகாரம் 17-18-19 கொஞ்சம் கவனமா தயவு செய்து பாருங்க. உங்களுடைய கண்களை தேவனுடைய வசனத்தின் மேல பதி, தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய கண்கள் பார்க்கட்டும், நம்முடைய இருதயம் அதை உணரட்டும். தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை அழியாது ஒளியாது. அடி,
ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும்.
நல்லா கவனி, ஆனாலும் இந்த பட்டணம், நல்லா இந்த பட்டணமும் இந்த பட்டணத்தில் உள்ள யாவும் என்னவோ
கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும்.
நன்றாக கவனிங்க, நன்றாக கவனி. ஆண்டவர் இந்த பட்டணத்தை பிடிக்கும் போது சொன்ன காரணம் தெரியுமோ? இந்த பட்டணமும் இந்த பட்டணத்தில் உள்ள யாவும் என்னவோ சாபத்தீடானவைகள். ஆகவே இந்த நகரத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்கள் மட்டுமில்ல, நரஜீவன்கள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அழித்து போடுங்க. தேவனுக்கு முன்பாக அருவறுப்பானது, தேவன் அருவறுக்கிறது. ஏனால் அத்தனை பாவங்கள் அந்த ஜனங்களிடத்திலே காணப்பட்டபடியால் தேவன் அந்த ஜனங்களை இந்த பூமியை விட்டு அகற்றினு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து பண்ணி இந்த பட்டத்தில் யாவும் சாபத்தீடானவைகள்.
ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடா இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகா பெண்ணும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட கூட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம்
குடும்பம் மாத்திரம் தப்பிக்கப்படும். ஏனென்றால் தேவனுடைய ஊழியர்களை, தேவ ஜனங்களை பாதுகாத்தபடியால் அவளுக்கு அந்த சலுகை கொடுக்கப்பட்டது. அதுக்கும் விசுவாசத்தினாலே உண்டாயிட்டு சொல்லி எப்ரியர் 11 மதியத்தில் வாசிக்கிறோமே, அதை குறித்து படிக்கிட்டே இருப்போம். வாசி.
சாபத்தீடானதில் ஏதாவது எடுத்துக் கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும், இஷ்டவேர் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும், நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும்
கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். நன்றாக கவனிங்க. இதுல ரெண்டு முக்கியமான காரியம் நமக்கு. ஒண்ணு, இந்த நகரமும் இந்த நகரத்தில் உள்ள அனைத்தும் சாபத்திடான். ஆனால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கவனிங்க, பட்டணத்தை குறித்து தேவன் சொன்ன நிபந்தனைகள் காரியங்களை முதலாவது கவனிக்கணும். பட்டணத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இவர்கள் தங்கள் சுயபலத்தில் அதை ஜெயிக்க இல்லை, தேவன் தான் அந்த ஜெயத்தை கொடுத்தார். அது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் ரெண்டு காரியம் சொன்ன, ஒன்னு பட்டணமும் அதுள்ள யாவும் சாபத்திட்டான, ஆகவே மாமிசமான அனைத்தை அழித்து போடுங்க. ஆகவேதான் என்ன, வயது வந்தவர்களோ சிறியவர்களோ பெரியவர்களோ எல்லோரையும் அழித்து போடுங்கள், ஆடு மாடு எல்லாவற்றையும் அழித்து போடுங்கள். ஆனால் வெள்ளியும் பொன்னும் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. சோ இதை இந்த நிபந்தனைகளை ஆண்டவர் முன்ன சொல்லி இவ இந்த வார்த்தைகள் இஷ்டவேலு பாளையம் எங்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து வந்த இந்த வார்த்தைகள் இஷ்டவேலும் பாளையம் முழுவதுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. எல்லோரும் கேட்டார்கள், குறிப்பாக யுத்தத்துக்கு போகிற யுத்த புருஷர் அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தைகள் தெளிவாக தெரியும், நன்றாக தெரியும். ஆகாதுக்கும் இந்த வார்த்தை நன்றாக தெரியும், கேட்டிருக்கிறார். இந்த நகரத்தில் இருக்கிற அனைத்தும் சாபத்திடானது, ஆனா வெள்ளியும் பொன்னியும் கர்த்தருக்கு பரிசுத்தமான இருப்பதை இவனுக்கு நன்றாக தெரியும். ஆனா நடந்தது என்ன, இவன் செய்த காரியத்தினால முழு சபையும் என்ன செய்தது, பாவத்துக்குள்ளான சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப 7:21 படிக்கணும், சீக்கிரம். 7:21 படி.
கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வியையும் 200 வெள்ளி சேர்க்கலையும் 50 சேர்க்கல் நிறையான ஒரு பொற்பாளத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து
எடுத்துக்கொண்டேன்.
இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில்.
நல்லா கவனிங்க, இப்ப நடந்தது என்ன, நான் சொல்றது நல்லா கவனிங்க பிளீஸ், நான் சொல்ல கவனிங்க. இப்ப பட்டணமும் அதில் உள்ள யாவும் சாபத்தான, ஆனா வெள்ளியும் பொன்னியும் கர்த்தருக்கு பரிசுத்தம். இது ஆகானுக்கு தெரியும். ஆனா அவன் என்ன செஞ்சான், யுத்தத்திலே அவன் பாய்ந்து உள்ளே போன போது கொள்ளையில நேர்த்தியான ஒரு பாபி, அந்த நாட்களிலே பாபிலோன் சால்வை மிகவும் பிரபலியமாக இருந்திருக்கு. ஆகவே கொள்ளையில நேர்த்தியான ஒரு சால்வையும் 200 சேக்கல் வெள்ளியும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் அவன் கண்டு அவைகளை கண்டு இச்சித்து அவைகளை எடுத்துக்கொண்டான். அவனுக்கு தெரியும் பாளையத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆனா தேவன் சொல்லியும் தேவனுடைய வார்த்தைகளை மீறி அந்த பொருட்களை இச்சித்து அவைகளை கண்டு அவைகளை இச்சித்து அவைகளை எடுத்துக்கொண்டார். இப்ப தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டு தேவனை அசட்டை பண்ணி தான் அவைகளை இச்சித்து சால்வையும் வெள்ளியையும் பொன்னையும் எடுத்துக்கொண்டார். ஒருவருக்கும் தெரியாது. கொண்டு போய் என்ன செய்தார், தன்னுடைய டென்டுக்குள்ளே தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே என்ன நிலத்தை கிண்டி அதுக்குள்ள வச்சு புதைச்சிட்டான். என்ன நினைத்தான், ஒருவருக்கும் தெரியாது. எனக்கு இதை படிக்கும் போது நல்ல ஒரு டிராமா மாதிரி போட்டா நல்லா இருக்கு. இதை பார்க்கும் போது ஆச்சரியம் மாதிரி. அவன் என்ன நினைச்சான், ஒருவருக்கும் தெரியாமல் அதுக்குள்ள எடுத்து கொண்டு நினைச்சான். தன்னுடைய டென்டுக்குள்ளே நிலத்தை கிண்டி வெள்ளியை கீழே வச்சு அதுக்கு மேல மற்ற சாமான்களை வச்சு மூடிட்டான். அவன் என்ன நினைச்சான், ஒருத்தருக்கு தெரியாது. இப்ப கையை துடைச்சிட்டு வந்து பாளையத்துல நிக்கிறான். இப்ப நாம வாசித்த முதல் அந்த 6 என்ன செஞ்சா, ஒருவருக்கு தெரியலன்னு சொல்லி அவன் அதை எடுத்து கொண்டு போய் இல்லத்தில் ஒருவருக்கு தெரியாமலே புதைச்சும் விட்டான். இவன் நினைச்சா ஒருத்தரும் காணையில் ஆனால் நன்றாய் கவனிங்க, கர்த்தருடைய கண்கள் அதை கண்டிருக்கிறது. நிலத்தில் புதைச்சால் என்ன, பாதாளத்தில் கொண்டு மறைச்சு வச்சால் என்ன, அவருடைய கண்களுக்கு மறைவாக என்ன இருக்கு. இவன் செய்த இந்த காரியம் முழு சபைக்கும் கேடை கொண்டு வந்தது. என்ன நடந்தது, இவன் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு கவனிங்க, இவன் எடுத்து நிலத்தில் புதைச்சிட்டான், இப்ப எரிகோ கைவசம் ஆயிட்டு. அடுத்த கட்டம் என்ன, அடுத்த பட்டணத்தில் வாயணும். அடுத்த பட்டணம் எது, ஆயி. அது ஒரு சிறிய பட்டணம், கீழே வாஜிப்பதை டேர போகுது பாத்தீங்க, ஆயின்கின்ற சிறிய பட்டணம். இப்ப யோசுவா என்ன செஞ்சா தெரியுமோ, அதை வேவு பார்க்கறதுக்கு ஆக்களை அனுப்புறார், போய் அந்த பட்டணத்தை வேவு பார்த்துட்டு வாங்க. சோ வேவு பார்த்தவர்கள் போய் வந்து என்ன சொல்றார்கள், எல்லோரும் அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, அது சிறிய பட்டணம், ஏறக்கூடிய 2000 அல்லது 3000 யுத்த வீரர் மாத்திரம் போனால் போதும், அதை இலகுவாக ஜெயித்திடலாம். சோ அந்த ஆயி பட்டணம் இவர்களுடைய பார்வைக்கு 2000 அல்லது 3000 யுத்த வீரரை கொண்டு ஜெயிக்கலாம் என்று சொல்லி இவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அந்த காரியம் என்ன, அப்படியே போனார்கள், அவர்கள் யுத்தத்திலே முறிந்து கிட்டத்தட்ட ஏறத்தால 36 பேர் வெட்டுண்டு விழுந்திருக்கார். யுத்த மனுஷருல தேவ ஜனத்தில், தேவனுடைய பிள்ளைகள் தேவ ஜனத்தில் கிட்டத்தட்ட 36 பேர் ஆயிக்கு முன்பாக வெட்டுண்டு விழுந்திருக்கார்கள். காரணம் என்ன, ஒரு ஆகான் செய்த ஆகாத பாவம் அங்க இஸ்ரவேலிலே 36 பேர் வெட்டுண்டு விழுந்தார்கள். காரணம் என்ன, யுத்தத்தில் தேவன் இருக்க இல்லை. ஆகவே யுத்தத்தில் ஆயிக்கு முன்பாக இஸ்ரவேல் புறமுதுகு காட்டின போது யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்து போனார்கள். என்ன, இதை கேள்விப்படுகிற மற்ற ஜாதிகள் எல்லாம் எங்களை சூழ்ந்து எங்கள் பேரை இந்த பூமியில இல்லாமல் அழித்து போடுவார்களே, ஐயோ நாங்கள் இப்ப என்ன செய்வோம், ஒரு சிறிய பட்டணம் இலகுவாக அதை ஜெயித்திடலாம்னு சொல்லி எண்ணி 2000 முதல் 3000 பேர் அனுப்பினோம். ஆனால் யுத்தத்திலே புறமுதல் காட்டி 36 பேர் வீழ்ந்து போனார்களே, என்ன செய்வது என்று பயங்கரமான ஒரு நிலைமை, பயம் சூழ்ந்தது. சோ இந்த வேலையில தான் யோசுவா என்ன செய்தார், ஊப்பரோடு போய் சாயங்காலம் வரைக்கும் பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறார், புழுதிய தலை போட்டுட்டு விழுந்து கிடக்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, சரி எழுந்துரு, இஸ்ரவேலர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள், அந்த சாபத்தீடானவைகள் உங்களுக்குள்ள இருக்கும் வரைக்கும், உங்களை விட்டு நீங்கள் அகற்றும் வரைக்கும் நான் உங்களோட இருக்கிறேன். இப்பதான் யோசுவாவுக்கு புரிந்தது, யாரோ ஒருத்தன் சாபத்தீடானவைகளை பொருட்களை எடுத்துக்கொண்டான், யுத்தத்துல தோல்வி எதனால், 36 பேர் வெட்டுண்டு விழுந்தது எதனால், யாரோ ஒருத்தன் யாரோ ஒருவர் சாபத்தீடானவை எடுத்தபடியால் தேவன் நம்மோடு இல்லாதபடியால் தோல்வி என்பதை இப்பொழுதுதான் யோசுவாவுக்கு புரிந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு காலமையில இஸ்ரவேல் எல்லாரும் கோத்திரம் கோத்திரமாக வர சொல்லு, நான் குறிப்பிட்ட கோத்திரத்தை நான் உனக்கு காண்பிப்பேன். அப்ப அதிகாலையில் யோசுவா எழும்புறான், கோத்திரம் கோத்திரமாக எல்லாரும் வர சொன்னான், யூதா கோத்திரம் குறிப்பிடப்பட்டது. அதற்கு பிறகு என்ன சொன்னார் தெரியுமா, அவங்களோட அந்த யூதா கோத்திரத்துல அவங்களோட குடும்பமாக வர சொல்லி சொன்னார். சோ இப்ப குடும்பமாக வர்றான், அந்த குடும்பமாக வரும் பொழுது ஆண்டவர் கணக்காக ஆகானை சுட்டிக்காட்டு. இப்ப யோசிங்க, இப்ப கோத்திரம் கோத்திரமாக வரும் பொழுதும் குடும்பமாக வரும் பொழுதும் முதலே ஆகானுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ காரியம் வெளிப்பட்டாயிட்டது. இப்ப காலம் அதிகாலையிலே கோத்திரம் கோத்திரமாக ஆண்டவர் ஜனங்களை வர சொல்லும் பொழுதே இவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் தன் காரியம் வெடிப்பு. அப்பயாவது இவன் வந்து ஆண்டவருக்கு முன்பாக நான் தப்பு செஞ்சிட்டேன், யோசுவாவுக்கிட்ட வந்து நான் இப்படி செஞ்சிட்டேன் அப்படி நடந்துட்டேன் சொல்லி இவன் சொல்லிருக்கலாம். ஆனா சொல்ல, அவன் மறைச்சதும் மறைச்சதா, கடைசியாக அவன் பேர் சொல்லி சொல்லி அவனை அழைத்த போதுதான் அவன் சொல்றான், மெய்யாகவே நான் இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருக்குரோதமாக பாவம் செய்தேன், என்னுடைய தெண்டுகளே நான் அந்த பொருட்களை மறைத்து வைத்திருக்கிறேன், பூமியில போட்டு வைத்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே யோசுவா ஆட்களை அனுப்பி அந்த பொருட்களை எடுப்பித்தான். அதுக்கு விப்ப நடந்தது தெரியுமோ, எடுத்த பொருட்களையும் அவன் மனைவி அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு உண்டான ஆடு மாடு அனைத்தையும் என்ன செய்தார்கள், பூமியில இல்லாதபடி அழித்து போட்டார். ஒருவன் செய்த பாவத்தினாலே எவ்வளவு பாரதூரமான விளைவுகள் என்பதை கொஞ்சம் யோசிச்சுப்பார். சாபத்தீடானவைகளை அவன் செய்த பாவம் இவ்வளவு பாரதூரமான விளைவுகளை கொண்டு வந்தேன் சொல்லி நான் பார்க்க ஒருவன் செய்தப்பா. சரி, இவனை கவனிங்க. கொள்ளையில நேர்த்தியான சால்வை, வெள்ளியை பொன்னையும் கண்டு எரிசிதான் இச்சித்து எடுத்துக்கொண்டார். நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியம் சொல்ல போறேன், தயவு செய்து கவனிச்சு கொள்ளுங்க. நான் சொல்ல போட்டு நல்லா கவனி, நல்லா கவனி. அன்பு கொடுக்கும், இச்சை எடுக்கும். இந்த செய்தியை மறந்தாலும் நான் சொல்லுற இந்த வாசகங்களை உங்களுடைய இருதயத்தில் தேங்க. நான் சொல்ற வார்த்தை சத்தியம். நான் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான இந்த சம்பவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான சத்தியத்தை கூட சொல்றேன். அன்பு கொடுக்கும், ஆனா இச்சை எடுக்கும். சோ நான் வாசித்த வசனத்தில் என்ன சொல்லப்படுறது, அவன் நேர்த்தியான பாபிலோனி சால்வையை, வெள்ளியையும் பொன்னையும் கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டு. அவன் ஏன் எடுத்தான், அவைகளை பார்த்தான், அவைகளை இச்சித்தான், அதன் நிமித்தம் அவைகளை எடுத்துக்கொண்டான். ஆனா அன்பு கொடுக்கும், இச்சை எடுக்கும். இன்றைக்கு நாம கொடுக்காமல் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமோ, ஐ ஸ்பீக் தி ட்ரூத். நீ நம்பினா நம்பு, ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளு, விட்டால் விடு. நான் தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாய் சொல்றேன். இன்றைக்கு தேவனுக்குரிய காரியங்களை கொடுக்க முடியாமல் நாம் அவைகளை நமக்குள்ள வைத்துக் கொண்டதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமோ, குறிப்பிட்ட பொருட்களிலேயோ பணத்திலேயோ இருக்கிற நமக்கு இருக்கிற இச்சை தான் அதற்கு அடிப்படை காரணம். சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன், அவர்களை கண்டு இச்சித்து எடுத்துக்கொள்ள. ஆனா அன்பு என்ன செய்ய தெரியுமோ, அது கொடுக்கும். உதாரணத்துக்கு நாம தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே தான் அவர் எடுக்கிறவர் இல்லை, கொடுக்கிறோம். அவன் தான் என்ன ஜோவன் 3:16
ஒரேபகரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு ஆயுலகத்தில் அன்பு கொண்டார்.
தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். உலகத்தை கொடுங்க, அவரை தந்தருளி எண்ணிலும் உள்ளிலும் இவ்வளவாக அன்பு கொண்டார். பாவியாக இருந்த எனக்காக உனக்காக தேவன் தன் குமாரனையே தந்து என்ன சொல்றது, இவ்வளவாய் அளவே இல்ல பாருங்க, இவ்வளவாய் அளவே இல்ல, தொகையே இல்ல பாருங்க, இவ்வளவாய் தேவன் உன்னிலும் எண்ணிலும் அன்பு கொண்டார். ஆகவே தான் தன் சொந்த குமார் என்ன செய்தார், கொடுத்தார் சொல்லுங்க. சோ அன்பு என்ன செய்யும், கொடுக்கும். இச்சை என்ன செய்யும், எடுக்கும். படிங்க 1 Samuel 18:2 சீக்கிரம் படிங்க.
அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது.
யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாக
இசைந்திருந்தது.
பாரு,
யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான்.
யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான், அன்பு கூர்ந்தான். அங்க கீழபடி,
சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். யோனத்தான் போட்டுக் கொண்டிருந்த சால்வையை கலட்டி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கட்சியையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான்.
தன் சால்வையையும் தன் போட்டிருந்த சால்வையும் பட்டயம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கலட்டி என்ன செய்தானா,
தாவீதுக்கு
கொடுத்தான். முதல் வாசித்தவர் சொல்றது தன் உயிரை போல சிநேகித்தான். யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தபடியால் என்ன செய்ய தெரியுமோ, தனக்கு உண்டான அந்த வஸ்திரம் கச்சை பட்டயம் எல்லாவற்றையும் கலட்டி தாவீது கொடுத்தார். யோனத்தான் யாரு, இளவரசன் பிரின்ஸ். சவுலுக்கு அடுத்த கிங் யாரு, யோனத்தான். தாவீது யாரு, அடிமைக்கிறார். சோ யோனத்தான் என்ன செஞ்சா, தான் போட்டிருந்த ராஜ வஸ்திரத்தை கலந்து தன் கையிலிருந்த பட்டயம் கட்சி லாபத்தையும் அவன் கலப்பி கொடுத்தான். ஏன், தன் உயிரை போல அவர் நேசித்தார், அன்பு கூர்ந்தார், ஆகவே கொடுத்தார். இவர் நாமும் உண்மையாக தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தா நமக்கு கொடுக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. ஆனா நமக்கு உலகத்தில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற பொருட்கள் மேல் இருக்கிற இச்சையினால் நாம தேவனுக்கு கொடுக்க முடியுது கொடுக்க முடியும். அன்பு கொடுக்கு, இச்சை எடுக்கு. கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டு. இப்படி நான் சொல்லும் பொழுது ஆதியில ஏதன் தோட்டத்தில் நடந்தது இதுதான். ஏவா பழத்தை பார்த்தால், கண்டால், இச்சித்தால், பறித்தால், புசித்தால் பாவத்திலே விழுந்தாள். இதை குறித்து வேதம் என்ன சொல்றது படிங்க. ஒன்று ஜோவான், முதலாவது ஒன்று ஜோவான் இரண்டாவது அதிகாரம் 15, 16, 17 கொஞ்சம் சீக்கிரம் படிக்கிறீங்களா? ஒன்று ஜோவான் இரண்டாம் அதிகாரம் 15, 16, 17.
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்.
உலகத்திலும் நான் சொல்றது பாரு, இது தேவோட வசனம் தான், சந்தேகமே இல்லை. பிள்ளைகளே, உலகத்திலும்
உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்.
உலகத்தில் உள்ளவைகள் என்று எதை சொல்லப்படுறது? இந்த உலகத்தின் பொருட்களை தான் சொல்லப்படுறது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவற்றிலும் என்ன செய்வோம்?
அன்பு
கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் இல்லை இல்லையா
அன்பு.
இங்கதான் பலர் நாம சிக்கி இருக்கிறோம். தேவன் ஒருவர் உண்டு என்று நாம் அறிகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்றது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவற்றிலும் அன்பு கூறாத. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் என்ன இல்லையா? பிதாவின் அன்பு இல்லை. அடுத்த வசனத்தை படிங்க, அடுத்த ரெண்டு வசனம்.
ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும்,
நல்ல காரியம், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும்,
கண்களின் இச்சையும்,
கண்களின் இச்சையும்,
ஜீவனத்தின் பெருமையும்,
ஜீவனத்தின் பெருமையும்,
பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல,
அவைகள்
உலகத்தினால் உண்டானவைகள்.
உலகத்தினால் உண்டானவைகள், இவைகள் தேவனத்தில் தேவனாலே உண்டானவைகள் அல்ல. கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் தேவனாலே உண்டானவைகள், உலகத்தினாலே உண்டானவைகள். அவை இவை இச்சித்து அவைகளை எடுத்துக்கொண்டான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். தேவன் சொல்லியும் இவைகள் சாபத்தீடான் என்பது சொல்லியும் எடுத்துக்கொண்ட என்ன கவனிங்க, அவர் எடுத்த மூன்று பொருட்கள் இல்லையா? ஒன்று பாபிலோன் நேர்த்தியான சால்வை, சாபத்தீடான். அடுத்தது என்ன? வெள்ளியும் பொண்ணும். இது என்ன? தேவனுக்கு பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ள வேண்டியது. நன்றாக கவனிங்க, சால்வே சாபத்தீடான சால்வையும் எடுத்துக்கொண்டா, தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டிய பொண்ணையும் வெள்ளியும் கூட எடுத்துக்கொண்டான். நல்லா கவனிங்க, சாபத்தீடான சால்வையும் எடுத்துக்கொண்டா, தேவனுக்கு பரிசுத்தம் என்று சேர்க்க வேண்டிய பொன்னையும் வெள்ளியையும் கூட எடுத்துக்கொண்டார். உலகத்துக்கு அடுத்தவைகளை ஒழித்து போடாமலும் தேவனுக்கு உரியவைகளை ஒழிக்காமலும் இருக்கிறதே மேன்மை. நான் சொல்றது கொஞ்சம் விளையங்கள், உலகத்துக்குரியவைகளை ஒழித்து விட வேண்டும், தேவனுக்குரியவைகளை ஒழிக்காமல் இருக்கணும். ஹலோ, உலகத்துக்குரியவைகளை ஒழித்து விடணும், அதை தேவனுக்குரியவைகளை ஒழிக்காமல் இருக்கும். ஆனா இவர் ரெண்டிலும் பாவம் செஞ்சிட்டார். சாபத்திடானவைகளை எடுத்து சாபத்தை வரவழைத்துக் கொண்டார். தனக்கு மாத்திரமில்லை, தன் குடும்பத்துக்கும் சாபத்தை ஏற்படுத்தி விட்டானே. ஒரு பாபிலோனிய சால்வை, 200 சேக்கல் வெள்ளியும், 50 சேக்கல் பொன் பாலமும் அவன் குடும்பத்தையே சந்ததியே போயிட்டதே பாரு. அதை பார்த்து இச்சித்து தேவன் சொல்லி இருக்கிற எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி, ஆனா தேவனுடைய வார்த்தையை மீறி அவைகளை இச்சித்து களவா எடுத்து அவைகளை ஒழித்து வைத்து விட்டான் பாரு. வந்தது சாபம் அவன் மேல் மாத்திரம் இல்ல, அவன் குடும்பம் முழுவதும், அவனுக்கு இருந்த ஆடு மாடு அத்தனையும் கொண்டு வெளிச்சார்கள், ஒழித்து போட்டார், அழித்து விட்டார். சாபம் பொல்லாது பாரு. நான் சொன்னீங்கள், கொஞ்சம் யோசிப்பீங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டியவைகளை நாம கொடுக்காமல் மறைத்து வைப்பது, தேவனுக்கு உரியவைகளை கொடுக்காமல் நாம் மறைத்து வஞ்சித்து வைப்பது, தேவனுடைய வார்த்தையின்படி அது சாபமாகும். எதனால் நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள்? பசுவ பாகத்திலும் காடி கெழுந்தார். பொதுவாக நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? நம்முடைய குடும்ப நம்முடைய ரன் பண்ணும் பொழுது நம்முடைய குடும்பத்துக்கு பற்றாக்குறை வந்து வையுங்களேன், குடும்ப செலவுகளுக்கு பற்றாக்குறை வந்தா நாம உடனே எங்க கை வைப்போம் தெரியுமோ? தேவனுடைய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நாம் எடுப்போம். ஏன்னா ஆண்டவர் அவர் பாராமல் இருப்பார். உலகத்துக்கு அடுத்த எல்லாவற்றையும் நாம செய்வோம், அந்த பில்லு இந்த பில்லு அந்தக்கு இதுக்கு எல்லாத்தையும் நாம செஞ்சிருவோம். ஆனால் எங்க கைவிப்பு தெரியுமா? தேவனுக்கு. இப்ப நாம என்ன சொல்வோம் தெரியுமோ? தேவனுக்கு இந்த கஷ்டம் தெரியும் தானே. நான் உங்களுக்கு சத்தியத்து மொழி சொல்றேன், உங்கள் கஷ்டத்துல தேவன் உங்களுக்கு உதவி செய்ய, என் கஷ்டத்துல தேவன் எனக்கு உதவி செய்ய, தேவனுடைய பங்கை நான் கொடுத்தால், தேவனுக்குரியதை நான் கொடுத்தால் தான் தேவன் என்னை ஆசீர்வதிக்க நாம வழி ஏற்படுத்தும். தேவனுக்கு ஏற்றவைகளை நாம கொடுக்காம நாம் அவைகளை வஞ்சித்து வைத்துக் கொண்டு நாம ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், தேவனே என் கடன்களை தீரும், ஆண்டவரே என் பிரச்சனைகளை தீரும். தேவன் எப்படி அதை செய்கிறது? ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை மீறி நம்முடைய வாழ்வில் ஒன்றை செயல்படுறதுக்கு இல்லையே. நமக்கு கஷ்டம் இருக்கலாம், ஒத்துக்கொள்றேன். ஆனா தேவனுக்குரிய பங்கை வஞ்சிக்காது, தேவனுக்கு கொடுக்க வேண்டியது ஒழிக்காதே. தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும் செலுத்துகின்ற ஆண்டவரே நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்ப நாம என்ன செய்யறோம் தெரியுமா? தேவனுக்கு செலுத்த வேண்டிய பங்குகள் பாகங்களை நாம கொடுக்காமல் நம்ம வஞ்சிக்கிறோம். காரணம் தெரியுமா? நமக்கு அதுல இருக்கிற இச்சை. ஒரு சதத்துக்கு நம்ம கனவுக்கு பார்க்கணும். ஏன்னு தெரியுமா? சொல்ல விரும்பலை. தெரியும் காட்டோசம் தேவன் நம்முடைய பூமி கீழே புதைச்சு வச்சாலும் தேவனுடைய கண்கள் அதை காணுது பாருங்க. ஒருவருக்கு தெரியாம ஒளிச்சு வச்சாலும் தேவனுடைய கண்கள் அதை கவனிக்குது பாருங்க. ஆகவே மற்றவர்களுக்கு தெரியாம நாம என்ன காரியத்தை செய்தாலும், என்ன மறைவான பாவங்களை செய்தாலும் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அவைகள் பிரத்யட்சமாகவே இருக்குது என்பதை நாம மறுக்கக்கூடாது. நாம் செய்கிற பாவங்கள் ஒரு பின்னடைவை கொண்டிருக்கூடாது. நாம் செய்கிற பாவங்கள் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய சபையை இறங்குவதற்கு தடையை கொண்டு வரக்கூடாது. நாம் செய்கிற இரகசியமான பாவங்கள், நாம் செய்கிற மறைவான பாவங்கள் தேவனுடைய கரம் நம்முடைய சபையில கிரியை செய்வதை தடை செய்யக்கூடாது. தேவன் பிரத்யட்சமாக நம்முடைய வாழ்விலே செயல்பட, தேவன் வல்லமான காரியங்களை சபையில ஊழியங்களை செய்ய, நாம் செய்கிற மறைவான பாவங்கள் சபையில் ஒரு பெரிய தடையை தாக்கத்தை கொண்டு வராதபடி காத்துக்கொள்ள வேண்டியது நம் ஒவ்வொருடைய பொறுப்பாகும். மற்றவர்களுக்கு தெரியாது, உண்மைதான். ஒருவர் காணையில்தான் எடுத்துக்கொண்டா பூமிக்குள்ள ஒளித்து வைத்தான். தேவனுடைய கண்கள் இதை கவனித்துப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படியால் நாம பாவம் செய்யலாமோ? நாம செய்கிற இரகசியமான பாவங்கள் மனுஷருக்கு தெரியாம இருக்கலாம், தேவனுடைய கண்களுக்கு மறைவாக இல்லையே. அவைகள் நம்முடைய வாழ்வில சாபங்கள் ஆகாதபடியும், அவைகள் நம்முடைய சந்ததியை பாதிக்காதபடியும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இவைகளுக்கு நீக்கலாக்கி தேவ கிருபையினாலே நம்மை பாதுகாத்துக் கொள்ள தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆகார், ஒரு ஆகார் செய்த பாவத்தினால் நடந்தவர்கள். இதை செய்திய தலைப்பட தெரியுமா? ஆகாதவனாய் போட ஆகார். ஒருவரை யோசிங்க, பாசிட்டிவ் செய்தி சொல்ல மறந்துட்ட, தலைப்பு சொல்ல மறந்துட்ட. தேவனுடைய மனுஷன் தான், ஆசீர்வதிக்கப்பட்ட கோத்திரத்துல வந்தவன் தான், ஆபிரகாமுக்கு குமாரன் தான். ஆனால் ஆகாதவனாய் போய்விட்டானே. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், கானான் தேசத்துக்கு அழைக்கப்பட்டவன் தான். ஆனால் இடைநடுவிலே அவன் அதை சுதந்திரிக்க முடியாமல் அழிந்து போனானே. அவன் மாத்திரம் இல்லை, அவன் சந்ததியும் அழிந்து போயினதே. காரணம் என்ன? அவனுக்கும் உலக பொருட்களில் இருந்த இச்சை தானே அடிப்படை காரணம். லோத்தின் மனைவி பின்னிட்டு உப்பு தூணாக்கிறது காரணம் என்ன? உலக பொருட்களில் அவளுக்கு இருந்த இணையட்டு இச்சை தானே காரணம். அதனால் சப்பராஜ் சபையில வீழ்ந்து மடிந்ததுக்கு காரணம் என்ன? தேவனுக்குரியவைகளை இச்சித்தவைகளால் அல்லவோ? தேவனுடைய பங்கு சொல்லி, ஆண்டவருக்கு சொல்லி நிலத்தை விட்டு ஆண்டவருடைய பணத்தை இச்சித்து அதில் ஒரு பாகத்தை எடுத்தபடியால் அல்லவோ அவர்கள் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியாக செத்து சபையிலே விழுந்தார்கள். சபையிலே மரணம். காரணம் என்ன? தேவனுக்கு கொடுக்கக்கூடிய பங்கை ரெண்டு பேருமாக சேர்ந்து, அதிலும் கணவனும் மனைவி இணைந்து கொண்டார். புருஷன் தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செஞ்சா மனைவி அதுக்கு ஒத்து போக கூடாது. இதுக்காக சண்டை பிடிக்கணும் நான் சொல்லல, ஆனா அதை நம்ம பக்குவமாக புருஷனுக்கு நாம சொல்லுங்க, பாருங்க இப்படி செய்கிறது தவறு, இப்படி செய்யறது பிழை, உங்கள் மனைவியுமா நீங்க செய்கிற தவறுகளை அவங்க தட்டிக்கிறதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டா நாம எல்லாரும் இந்த என்ன என்ன ஒரு டிக்டேட்டராக மாறிடும், என்ன சொல்றது சர்வாதிகாரி போல மாறிடும். நாம் செய்கிற தவறுகளை நம்ம மனைவிமார் தேவன் நமக்கு கொடுத்த மனைவிமார் தட்டி கேட்கறது கொஞ்சம் இடம் கொடுங்க, அவங்களோட ஆலோசனை கொஞ்சம் கேளுங்க. மனைவிமார் ஏதாவது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது புருஷம் அதை கொஞ்சம் நாம் அதை சொல்லணும், இப்படி செய்யாத, இது தவறு, தேவனுடைய வார்த்தைக்கு புறமானது, ஆண்டவர் துக்கப்படுத்த, இது நல்லதில்ல, நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நம்ம பிள்ளைகள் வாழ வேண்டும், தேவன் நம்முடைய சந்ததி ஆசிக்கும், ஆகவே மேலே விட்டுடுது, செய்யாத சொல்லு, சேர்ந்து போக கூடாது. குற்ற செயல்களுக்கு தேவனுக்கு விரோதமான பாவ காரியங்களுக்கு நாம் சேர்ந்து கைகோக கூடாது. அனனியா சப்பிராலும் தேவனுடைய காரியம் தேவனுடைய பங்கை வஞ்சித்தார்கள் இல்லையா? காரணம் அவர்களுக்கு அந்த பணத்தில் இருந்த அளவு கடந்த இச்சைதானே காரணம், சாபமாகி விட்டார்கள். ரெண்டு பேரும் சபையில செத்து விழுந்தார்கள், ரெண்டு பேரும் கை கோத்தார்கள் தேவனுக்கு விரோதமான காரியத்தில். கொடிவு பயங்கரமாயிட்டு எனக்கு அறிவாரு தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நமக்கு உதவி செய்யட்டும், தேவ ஆவியோட நமக்குள்ள உதவி செய்யட்டும். தேவனுக்கு உரியவைகளை வஞ்சிக்காமல் ஒழிக்காமல் அவைகளை மறைக்காமல் தேவனுக்கு உரியவைகளை மனப்பூர்வமாய் செலுத்துகிற ஒரு நல்ல மனதை தேவன் நமக்கு தரட்டுமே. ஆண்டவரே, நீர் இவ்வளவாக என்னை ஆசி வைத்திருக்க, தெய்வமே மனப்பூர்வமாக கொடுக்க, நாம் ஒருவரும் பெருமை பாராட்டில் அதை நான் கணக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக நாம் ஒருவரும், ஏன்னா தேவன் நமக்கு தன் சொந்த குமாரனை கொடுத்திருக்கா என்பதை நம்ம மறக்கக்கூடாது. ஏதோ பணத்தையும் பொருளையும் கொடுக்கல, பிதாவுக்கு ஒரே போரான குமார், அந்த ஒரே போரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் பாவியாக இருக்கும் பொழுது எனக்காக தந்திருக்கிறார், என்னை மீட்பதற்காக, நான் நரகத்துக்குள்ள போயிடக்கூடாது என்பதற்காக, தன்னுடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்கணும் என்பதற்காக தன்னுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவமானத்துக்கும் ஒப்பு கொடுத்த காரணம் என் மேல அவர் வச்ச பேர் அன்புதானே அதற்கு காரணம். ஆகவே தேவனுக்கு நான் ஒன்று கணக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லாம நினைக்க கூடாது. டூரு இருக்கும் பொழுது ரெண்டு எடுத்து வீசுறது பெரிய காரியம் இல்லை, ஆனால் அந்த ஏழை விதவையோ தன்னை பாதிக்கிற அளவுக்கு அவர் கொடுத்திருக்க, தனக்கு தன் தன் ஜீவனத்துக்கு அண்டைய ஆகாரத்துக்கு சாப்பாடுக்கு அவளு சொல்லியிருக்கலாமே, தேவனுக்கு தெரியாதா? இன்றைக்கு சாப்பாடுக்கு நான் இதை வச்சிருக்கிறேன், வச்சிருக்கலாம் தானே. ஆனால் தன் ஜீவனத்துக்கு உண்டானதை அவன் போட்ட போது தேவனுடைய வாய், ஆண்டவனுடைய வாய் திறக்குது பாரு. அவளுக்கு ரீசன்ட் ஆண்டவரே இடத்துல காசு இல்லை, இந்த ரெண்டு பணம் இன்றைய என் சாப்பாட்டுக்கு உனக்கு தரு, ஆனால் அதைத்தான் அவன் கொண்டு போட்டேன். எனக்கு அறிவார தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாட் கிட்டு போனார், ஆகாதவனாய் போய்விட்டார், சாபமா போய்விட்டார். காடுமை தெரியுமோ, பொன்னிலும் வெள்ளியிலும் பாபிலோன் சால்வையிலும் அவனுக்கு இருந்த இச்சை உலக பொருட்கள் இருந்து அளவு கடந்த ஈடுபாடு, எடுத்து வச்சதே அனுபவிக்கலாம போயிட்டு, எடுத்து வச்சான், ஒளிச்சு வச்சான், சால்வையையும் காசையும் எடுத்து ஒளிச்சு வச்சான், எடுத்து வச்சதே அனுபவிக்க போயிட்டு. ஒருவேளை நம்பிலே நாம் பலர் நாம சேர்த்து வைக்கலாம், சேர்த்து வைக்கலாம், சேர்த்து குவிக்கலாம், ஆனால் நாம் சேர்த்து வைக்கிற அனைத்தையும் நாம் அனுபவிப்போமா, நம் பிள்ளைகள் அனுபவிப்போமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். எனக்கு அறிவானவர்களே, எதை சேர்த்துதான் நான் போதிக்க, ஆண்டவருக்குரியதை நம்ம வஞ்சிக்க கூடாது. கண்களின் இச்சை பயங்கரமான ஒரு காரியம், அதை கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டார். அதுதான் இயேசு சொன்னார், கண்ணானது சரீரத்துக்கு விளக்காய், உன் கண் கெட்டதா இருந்தா உன் சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்கும். நம் கண்களை நாம் கவனமாக வைத்துக் கொண்டோம். யோபு 31 அதிகாரம் 1 புத்தகத்தில் சொல்றாரு, யோபு என் கண்களோடு உடன்படிக்கை செய்தனா, இன்னொரு ஸ்திரியுமே நினைவாக இருக்கிறது எப்படி, He made a covenant with his own eyes because he was a man of God. இன்றைக்கு இந்த தேசத்தில் பார்க்கிற இடங்கள் எல்லாம் இருக்கிற விளம்பரங்களை பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கவனமாக உலகம் தன் அசுத்தத்தை எல்லாம் நம்முடைய கண்களின் வழியாக நமக்குள்ளே கொட்டாதபடி ஜாக்கிரதாக இருக்கும். சத்துரு வேக வேகமாக கரிய சேர அருமையான தங்கச்சி மாறு சகோதரிமார்களுக்கு அன்பாய் சொல்லிக் கொள்கிறேன், உங்கள் கண்களை தேவனுக்கு முன்பாக சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏவாள் இச்சித்து உலகத்தில் பாவத்தை கொண்டு வந்த பார்த்தாள், ரசித்தாள், ருசித்தாள், உலகத்தில் பாவம் பரவச்சு. இன்றைக்கும் அதன் விளைவுகளை நாம் அனுபவிக்கிறோம். என கருவர தேவன பிள்ளைகளை அன்பு கொடுக்கும், இச்சை எடுக்கும். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவரே தன் குமாரனை கொடுத்தார். யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல நேசித்தார். ஆகவே தன் ராஜ்யம் மேன்மை தான் போட்டிருந்த வஸ்திரத்தை பட்டையை கச்சி எல்லாத்தையும் களத்தை கொடுத்தார். ஏன் அவளோட அன்பு கொண்டபடி நம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா, ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் அல்லவா. ஆகவே நாமும் அப்படிப்பட்ட மறப்பான்மையுள்ளவளாக கொடுக்கிறவளாக இருக்கும். இச்சை நம்மை கெடுக்கும், நம்ம சந்ததியை அது பாதிக்கும், நம்முடைய வாழ்க்கை நமக்கு வெளிச்சம். நாம் இதுவரை நாம் இந்த காரியங்களை எப்படி இருக்கிறோம் என்பது தேவனுக்கு ஒளிச்சு. ஆகவே தேவனுக்குரியது தேவனுக்கு கொடுக்கும். நமக்கு கஷ்டம் இருக்கிறது உண்மைதான். நான் இதை சொன்னது போல நம்ம கஷ்டத்துல தேவன் நம்மை ஆசீர்வதிக்க, கஷ்டத்திலும் நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய வல்லவர். நாம் பல சாட்சிகளை படத்தில் கேட்டே இருக்கிறேன், கஷ்டத்திலும் கொடுத்திருக்கிறார். தேவனுக்குரியவர்களை தேவனுடைய பங்களை கஷ்டத்திலும் கொடுத்த போது தேவன் அவர்களை கஷ்டங்களை நீக்கிறது நம்மள சாட்சிகளே பார்த்துல. நமக்கு கஷ்டம் இருக்கணும் சொல்லி மற்ற காரியங்களுக்கெல்லாம் வச்சுக்கொண்டு தேவனுடைய பங்கை நாம் எடுத்துக்கொள்ளுறோம். அப்படி செய்யாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டியது தேவனுக்கு கொடுத்துருக்க, ஆண்டவருக்கு கொடுத்து நாம் ஒரு ஒரு கடனாளிய நல்ல மனதோடு கொடுக்கணும். அதுக்காக நாம மன்றாடணும். ஆண்டவரே, எனக்கு இந்த உலக பொருட்களில் இருக்கிற இச்சைகளை எடுத்து போடு, உமக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிற ஆண்டவரே அந்த இச்சைகளை என் இதயத்திலிருந்து எடுத்து போடு. என் மன என் இதயத்தின் நினைவுகள் எல்லாம் உமக்கு ஒளிச்சு ஒன்றும் உமக்கு மறைவார். தகப்படி எனக்குள்ள மாற்றத்தை தான் எனக்குள்ள மறந்தரும் எடுத்தார். அப்படியாக நாம செபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர அவர் வல்லவராக இருக்க. கத்துடைய நாமத்தில் பயன்பாட்டு நடைத்தோடு முடிக்க விரும்புகிறேன். ஒப்புக் கொடுப்போம்.